இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நான் யார் என்ற கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கினோம். எத்தனையோ காலமாக இதுக்கான பதில நாம தேடிட்டு இருந்தோம். இன்னைக்கு பல திரைகள் ஒன்னொன்னா விலகிட்டே வருது. எத்தனையோ ரகசியங்கள் நமக்கு தெரிய வந்திருக்குது. நான் ஒரு அமைதியான, அன்பான, மகிழ்ச்சியான ஆத்மா, ஒரு சிறிய நட்சத்திரம் போன்ற வடிவில் இருக்கும் சக்தி தான் நான். அடுத்தது நம்ம பரம தந்தை பத்தி, நம்ம பரமாத்மா. அவருடைய பரிச்சயம் நமக்கு கிடைச்சது, சந்திப்பு ஏற்பட்டது. அறிவுபூர்வமா இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து சரின்னு படுது. இது எல்லாமே சத்தியம்னு தான் தோன்றது. ஆனா எல்லாமே ஒரு தீர்மானத்துக்கு நாம வர முடிஞ்சாலும் நடைமுறை வாழ்க்கையில இது எல்லாமே சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மேலும் பல விஷயங்களை நமக்கு வந்து சொல்றதுக்காக எப்பவும் போல நம்மிடையே பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். இன்னைக்கு நம்ம ஆன்மீக உணர்வுல இருந்து ஆரம்பிப்போம். நான் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. நான் ஒரு அமைதியான, அன்பான, மகிழ்ச்சியான ஆத்மா. இத்தனை நாள் இதெல்லாம் நான் வெளியில தேடிட்டு இருந்தேன், ஆனா இது எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அறிவுபூர்வமா வந்து ஒரு தீர்மானத்துக்கே நாங்க வந்துட்டோம். இதெல்லாம் வந்து சாத்தியம்தான், இதுதான் உண்மை, இது வந்து ரொம்ப தெளிவாயிடுச்சு எங்களுக்கு. இது வந்து சரின்னு எங்களுக்கு பட்டுடுச்சு. ஆனா இன்னமும் வந்து தியானத்தை பத்தி பேசும் பொழுது இது வந்து அனுபவ பூர்வமா நாங்க பாக்கணும் அப்படின்னா அது வந்து எளிதா இல்லைன்னு தான் நாங்க சொல்லணும். அதை விட பாத்தீங்கன்னா இந்த தியானம் பண்ணும் பொழுது ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான அனுபவம் ஏற்படுமா, இல்ல எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அனுபவம் ஏற்படுமா? இந்த அனுபவம் அப்படின்றது எப்படி கிடைக்கும்?
நான் ஆத்மா அப்படின்றத நாம இது நாள் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ நான் ஆத்மா அப்படின்றத ஃபர்ஸ்ட் லாஜிக்கலா அறிவுபூர்வமாக நாம் அதை உணர்கிறோம், அதை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு நாம சொல்றோம். முதல்ல நமக்கு நாமே அதை ஏத்துக்கிட்டோமா அப்படின்றத ஒரு வாட்டி சோதிச்சு பாத்துக்கலாம். இப்போ நம்மை பற்றின அறிமுகத்துல வந்து நான் யார் அப்படின்ற கேள்விக்கு ஒவ்வொரு பதிலாக நமக்கு நாமே சொல்லிக்குவோம். இப்ப நான் யார், என்னுடைய பெயரோ, இல்ல நான் செய்கிற தொழிலோ அல்லது உறவு முறையோ கிடையாது. இப்போ என் பேர் இல்ல, தொழில் இல்ல, நான் ஒரு தாயோ சகோதரியோ மனைவியோ இல்ல அப்படின்றப்போ இந்த உடல் தான் மீதி இருக்கு. இப்போ இந்த உடலை கூட, இந்த உடலினுடைய உறுப்புகளை கூட என்னுடையது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்போ இதுவும் நான் கிடையாது. அப்ப கடைசியில நமக்கு நாமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்பது இந்த உடலை இயக்குகிற ஒரு சக்தி, இந்த உடலுக்கு எஜமானன். சோ நமக்கு நாமே முதல்ல அதை நாம தெளிவாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நாம என்ன சொல்றோம்னா, நான் அமைதியான ஆத்மா அப்படின்னு சொல்றோம். இப்ப பலர் கேட்கலாம், எனக்கு அப்படி தோணலையே, ஏன்னா நான் எப்பவுமே கோவப்பட்டு இருக்கேன், பல நேரங்கள்ல நான் அமைதியற்ற நிலையில தான் இருக்கேன், அப்ப நான் எப்படி அமைதியான ஆத்மான்னு சொல்லிக்கிறது? நாம எப்படி இருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, எப்படி இருப்பது நமக்கு பிடித்திருக்கிறது, எது நமக்கு கம்ஃபர்டபிளான ஒரு உணர்வை கொடுக்கிறது. சோ நாம எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, எதை விரும்புகிறோம், ஏன் விரும்புகிறோம் அப்படின்னா அதுதான் இயற்கை, அது என்னுடைய குணம், அதுதான் நான், அதனால் எனக்கு பிடித்திருக்கிறது, அதனால் நான் அமைதியான ஆத்மா. நாம் எதை விரும்புகிறோம் என்பதுதான் உண்மை. இப்போ டிராபிக் ஜாம்ல இருக்கோம், நம்மளை சுத்தி நிறைய ஒரே பிரச்சனையாவும் இல்ல ஒரே சத்தமாவும் இருக்கு, அது நமக்கு பிடிச்சிருக்கா, இல்ல ஒரு கடற்கரை ஓரத்துல மிகவும் நிசப்தமான ஒரு நிலையில ஒரு இடத்துல இருக்கிறது நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா நிச்சயமா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு அமைதியான ஒரு நிசப்தமான இடத்துல இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நான் அன்பே உருவானவன். இப்போ நம் மீது யாராவது வெறுப்பு காண்பிக்கிறது நமக்கு பிடிக்காது. இப்ப யாராவது நம்ம கிட்ட வந்து உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு அவங்களையே பிடிக்காம கூட போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு அன்பு என்ற குணம் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் அதுதான் நான் என்னை உணர்வது அப்படின்னா என்னன்னா நமக்குள்ளே இருக்கிற அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, பேரானந்தம், ஞானம், சக்தி, இவைகளை நான் உணர்வது. இதை நான் நமக்குள்ள தேடிட்டு இருக்கோம், அது கிடைக்கல, அதனால வெளியில நாம தேடிட்டு இருக்கோம். எவை எனக்கு பிடித்திருக்கிறதோ அதுதான் என்னுடைய இயல்பு, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது முக்கியம் இல்லை. இப்போ நமக்கு இதுநாள் வரைக்கும் நாம நிறைய விஷயங்களை கேட்டுட்டே இருந்தோம். சோ நான் கேட்டதை எல்லாம் அனுபவமாக நான் மாற்ற வேண்டும். ஒன்ஸ் நமக்கு அந்த அனுபவம் வந்துடுச்சு அப்படின்னா அதுதான் உண்மை. நான் ஆத்மா அப்படின்னு நாம கேட்ட அந்த விஷயத்தை அனுபவமாக நாம பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சோதிச்சு பார்க்கணும், அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்ப பரமாத்மாவை பற்றி நம்ம பேசும்போது கூட நம்ம எப்படி ஆரம்பிச்சோம், ஒரு ஊகத்துல ஆரம்பிச்சோம், அசம்ஷன், நாம் ஊகிக்க ஆரம்பிக்கிறோம், அதன் அடிப்படையில் நாம் அவரை அனுபவம் செய்கிறோம், அதன் பிறகு அதை உண்மை என்று உணர்கிறோம். சோ ஒன்ஸ் அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேல ஒரு ப்ரூஃப் என்பது நமக்கு தேவையில்லை.
ஆமா, உதாரணத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க நான் ஊகித்து பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் உண்மைன்னு உணர்ந்தேன் அப்படின்னு.
ஆமா, ஊகத்துல ஆரம்பிக்குது, அதை அனுபவமாக நாம் செய்யும் பொழுது அந்த அனுபவம் உண்மை என்று நமக்கு புரிய வருகிறது. இப்ப உதாரணத்துக்கு வெளியில மழை பெய்யுது அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க, அதை வந்து நீங்க பாத்திருக்கீங்க, அதை அனுபவமும் செஞ்சிருக்கீங்க. இப்போ என்கிட்ட யாராவது வந்து வெளியே மழை பெய்யுதா அப்படின்னு கேட்டா வெளியே மழை பெய்யுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதை நான் பார்க்கவில்லை, அதை நான் அனுபவம் செய்யல, ஆனா நீங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்போ வெளியே மழை பெய்யுதா இல்லையா அப்படின்றதை நான் வெளியே போய் பார்க்கணும், அதை உணரணும், அந்த மழை துளிகளை நான் வந்து தொட்டு பார்த்து உணரணும், அப்பொழுது என்னுடைய அனுபவம் அது உண்மை என்பதை எனக்கு புரிய வைக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டத்துல இந்த உலகமே நின்று சொன்னா கூட நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கு தெரியும் வெளியே மழை பெய்யுது அப்படின்னு, ஏன்னா அதை நான் அனுபவம் செய்திருக்கிறேன். அதே மாதிரிதான் இப்போ நான் அமைதியான ஆத்மா அப்படின்றது ஒண்ணு, இன்னொன்னு நான் அமைதியான ஆத்மா என்று நினைக்கிறேன் அப்படின்றது ஒண்ணு. நமக்குள்ள எவ்வளவோ நம்பிக்கைகள் இருக்கு, அந்த நம்பிக்கைகள் அனைத்தையும் நாம் அனுபவபூர்வமாக பார்க்கும் பொழுதுதான் அது உண்மை, அது சத்தியம் அப்படின்றது நமக்கு புரிய வரும்.
நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்றபடிதான் இருக்கு. அறிவுபூர்வமா நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்னு வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்றேன், அது வந்து கரெக்ட்னு எனக்கு படுது, ஒரு தீர்மானத்துக்கு என்னால வர முடியுது.
ஒரு சில சமயங்கள்ல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு சில விஷயத்தினுடைய அடிப்படையில நமக்கு நாமே ஆமா நான் அமைதியான ஆத்மாதான் அப்படின்றத ஏற்றுக்கொள்வோம். இவ்வளவு கேட்கிறோம் இல்லையா, அனுபவம் செய்யாமையே ஏற்றுக்கொள்வோம். இப்போ நாம பல விஷயங்களை கேட்கிறோம், நாம் கேட்டவைகளை நம்முடைய அனுபவமாக மாற்றும் பொழுதுதான் அது உண்மை என்பது புரியும். இப்போ இங்க ஒருத்தர் கன்வின்ஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம், வேறொரு இடத்துல போகும்பொழுது வேறொரு கருத்து நமக்கு சொல்லப்படும் பொழுது அந்த அனுபவம் இல்லை அப்படின்னா நம்முடைய கருத்து வேறு விதமாகவும் மாறிடலாம். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல பலவிதமான புத்தகங்கள் என்பது விற்பனைக்கு வருது. அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும், அதை எழுதின ஆத்தர் வந்து எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு அப்படின்லாம் கூட நாம சொல்லுவோம். அதிகமாக விற்பனையில இருக்கிற புத்தகம் எது அப்படின்னா சுய மாற்றத்திற்கான புத்தகங்கள், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அனைவருமே தனக்குள்ளே மாற்றங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அதனால்தான் அந்த புத்தகங்களை படிப்பதில் வந்து ஆர்வத்தையும் காட்டுகிறார்கள். நம்முடைய புத்தி அவற்றை ஏற்றுக்கொண்டாலும் நமக்குள்ளே மாற்றங்கள் என்பது வருவதில்லை.
ஆமா, இந்த புத்தகங்களும் சரி, இல்ல வெளியில நடக்கிற ஆன்மீக விளக்க கூட்டங்களும் சரி, என்ன பற்றி, என்னுடைய வாழ்க்கைய பற்றி பேசக்கூடியதாதான் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில இல்ல எனக்கே ஏற்படுற பல கேள்விகளுக்கு வந்து அந்த கூட்டங்களையும் அந்த புத்தகங்களையும் வந்து பதில் கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனாலும் எல்லா கேட்டாலும் எல்லாத்தையும் பார்த்தாலும் எப்பவும் போலதான் என் வாழ்க்கை வந்து ஒரே பயணத்துல ஒரே திசையை நோக்கி போயிட்டு இருக்கு.
என்ன, அந்த புத்தகமும் சரி மற்றவர்களுடைய அனுபவமும் சரி, அது அவர்களுடைய அனுபவம், அது அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி. அனுபவம் என்பது நம்முடைய சொத்து, ப்ராப்பர்ட்டி. எப்பொழுது அதை நான் என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அதை அனுபவமாக நான் பார்க்கவில்லை என்றால் அது என்னோட ப்ராப்பர்ட்டியா ஆக முடியாது. அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் கேட்பவைகளை வெறும் கேட்பதாகவே மட்டும் நிறுத்தி விடாமல் அதை நடைமுறைப்படுத்தி அனுபவமாக மாற்ற வேண்டும். இதற்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்ன நம்ம செய்யலாம். இதை பாக்குறவங்க எல்லாருமே கூட ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கலாம். இதை இது ஸ்டெப் பை ஸ்டெப் நாம செய்ய வேண்டிய ஒண்ணு. நான் அமைதியான ஆத்மா அப்படின்றதை நான் அனுபவமாக உணரும் பொழுது எனக்கு தெரியும் நான் அமைதியான ஆத்மா.
இந்த அனுபவம் செய்யறதுக்கு நம்ம எல்லாருமே நம்மள தயாரா வச்சுக்கணும். ஆனா இந்த அனுபவம் செய்யறதுக்கு யாருமே தயாராக இல்ல. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நாம் வாழ்ற வாழ்க்கையோட ஒரு சில விஷயங்களும் ஒரு சில நம்பிக்கைகளும் வந்து ஒன்றி போயிடுச்சு.
இதை செய்யணுமா, இதனால எனக்கு என்ன பலன், இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற குழப்பங்கள் வந்து தேவை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில துக்கம், மகிழ்ச்சியற்ற நிலை, அமைதியற்ற நிலை, கவலைகள் அப்படின்ற எதிர்மறை உணர்வுகளை நம் வாழ்க்கையிலிருந்து நீக்கணும் அப்படின்னா இதை நாம முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நிச்சயமா நாம கேட்ட விஷயங்களை நாம் அனுபவம் செய்வது என்பது முக்கியமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த லாக்கர்ல வந்து அதிக அளவான ஒரு பொக்கிஷங்கள் இருக்கு. ஆனா அது மூடி இருக்கு, அது நமக்கே தெரியல. அதை நான் திறந்து பார்த்தாதான் அந்த அனுபவம் என்பதை நான் உணர முடியும்.
இது நிறைய கொட்டி கிடக்கு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாமலே
தெரியல. சோ தெரியாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, மகிழ்ச்சியும் அமைதியும் வெளியே தேடிட்டு இருக்கோம். சோ இதை ஒரு வாட்டி அனுபவம் செஞ்சு பாக்குறது என்பது நிச்சயமா வந்து முக்கியமான விஷயம். அதற்கப்புறமா வேணுமா வேண்டாமா அப்படின்றத நாம முடிவு செஞ்சுக்கலாம். நமக்குள்ள ஒரு பெரிய பெட்டகம் ஒண்ணு, அது எப்பவுமே மூடிதான் இருக்கு. அந்த பெட்டகத்துக்குள்ள எவ்வளவோ பொக்கிஷங்கள் இருக்கு. ஆனா நாம என்ன செய்யறோம், அதை திறக்கிறது இல்ல, அதை பாக்கிறது இல்ல, அதை அனுபவமும் செய்யறது இல்ல. இப்போ நமக்குள்ளதான் அமைதி இருக்கு, ஆனால் மகிழ்ச்சியையும் அமைதியும் தேடி ஓடிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காலகட்டத்துல, அடடா இவை அனைத்தும் எனக்குள்ளதான் இருக்கு, என் வாழ்நாளையே நான் வீணாக்கிட்டேனே, இதையே தேடி அலைஞ்சிட்டு இருந்தேனே அப்படின்னு நாம உணரும் பொழுது எவ்வளவு வருத்தப்படுவோம் இல்லையா. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேடி அலையிறோம். ஆனா அதற்கான பயிற்சி அப்படின்னு வரும்பொழுது என்ன சொல்றோம்னா, அதை நாம 60-70 வயசுக்கு அப்புறமா பண்ணிக்கலாம், அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு நாம சொல்றோம்.
இது வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா ஒரு கனவும் கற்பனையும் நிறைந்த ஒரு வாழ்க்கையில வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு புதிய அனுபவம் ஒன்னு செய்யணும்னு சொல்லும் பொழுது அதுல வந்து என்ன எதிர்பார்க்கிறோமோ, ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல என்னுடைய பழைய அந்த கனவு கற்பனையில இருந்த வாழ்க்கையும் போயிடுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கு.
மாற்றம் என்பது எப்போ வந்தாலும் ஒரு பயம் என்பது இருக்கும். இப்ப சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த ஊஞ்சல் ஆடுவாங்க, இங்கேருந்து அந்த ஊஞ்சலுக்கு தாவுவாங்க, அங்கேருந்து இங்க தாவுவாங்க, இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு தாவும் பொழுது இதை அவங்க விட்டுதான் ஆகணும் இல்லையா. இதை விட்டாதான் அதை பிடிக்க முடியும். அதே மாதிரிதான் நம்முடைய நம்பிக்கைகள் கூட, ஒரு நம்பிக்கையை நாம விட்டுட்டு இன்னொரு நம்பிக்கையை நாம பிடிச்சுக்கணும். இதுல கொஞ்சம் பயம் இருந்தாலும் இதை முயற்சி செய்யும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த அனுபவமும் கிடைக்கும்.
அப்படி ஊஞ்சல்ல இருந்து வேற ஊஞ்சல் தாவும் பொழுது கீழே விழுந்துடுவோம் அப்படின்ற பயம் இருக்குமே.
மாற்றங்கள் அப்படின்றது வரும் அப்படின்னா, எதையாவது ஒன்றை நாம் விட்டுதான் ஆகணும். அப்பதான் என்னால ஒரு புதிய விஷயத்தை நாம பிடிச்சுக்க முடியும். இப்ப நாம செய்ய போற அந்த பயிற்சியில அப்போசிங் நம்மால நமக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷங்களை உணர முடிகிறது அப்படின்னா நாம் ஏன் அதை செய்யக்கூடாது. எப்படி இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஓல்டு பிலீஃப்ஸ், பழைய நம்பிக்கைகள் என்பது இருக்கத்தான் செய்யும். அதை கொஞ்ச காலத்துக்கு ஓரமா ஒதுக்கி வைங்க. அதன் பிறகு இந்த பயிற்சியை நம்ம செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்து அனுபவம் செய்து இதனால் எனக்கு என்ன பலன் என்பதை உணர்ந்து பார்க்கலாம். ஒருவேளை இது நமக்கு பிடிக்கல அப்படின்னா இருக்கவே இருக்கு நம்முடைய பழைய நம்பிக்கைகள் தானாகவே அவை வந்துடும்.
இதுவரைக்கும் என்னுடைய சொந்த அனுபவத்துல இந்த நம்பிக்கைகள் எல்லாமே நல்லா இருந்தது. இதுவரைக்கும் இதை கேட்டவங்களும் வந்து கேட்பதற்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. அப்படின்னா இதை ஏன் நம்ம முயற்சி செய்யக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இதை வந்து கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாக்கணும்னு நினைக்கிறேன்.
இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க இதை குறிப்பெடுத்து கூட வச்சுக்கலாம். நாம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். இதுவரைக்கும் நாம கேட்டோம், அது வந்து இன்ஃபர்மேஷன், தகவல்கள். இதை எப்படி அனுபவமாக மாற்றுவது அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்ப முதல் கட்டம் வந்து நாம கேக்குறோம், நான் அமைதியான ஆத்மா. இதை ஒரு சிந்தனையாக மாற்றுங்கள். நான் அமைதியான ஆத்மா, அமைதி என்னுடைய சுபாவம் அப்படின்ற சிந்தனையாக மாற்றுங்கள். இது இரண்டாவது கட்டம். இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அமைதியான ஆத்மா அப்படின்னு இதுவரைக்கும் கேட்டிருந்தது என்னுடைய எண்ணமாக நான் மாற்றுகிறேன். அந்த எண்ணம் உருவாகும் பொழுது பலவிதமான எண்ணங்களும் அதனுடைய வரும். வேலையை பற்றி இல்ல வீட்டை பற்றி, உறவுகளை பற்றி. ஆனா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்கு நம்முடைய கவனத்தை கொடுக்க கூடாது. யூஷுவலா என்ன ஆகும்னா, நாம தியானத்துல உட்கார்ந்துருந்தாலும் சரி, சாதாரண நேரத்திலயும் நான் அமைதியான ஆத்மான்னு தொடங்குவோம். அதுக்கப்புறமா நமக்கு வந்து பல்வேறு விதமான சிந்தனைகள் வந்துடும். வேலையை பத்தி வரும், இதை செய்யணும் அதை செய்யணும்ன்ற வரும், இல்ல வீட்டை பத்தின பிரச்சனைகள் வரும். அப்ப என்ன ஆகும்னா, அதுல நம்முடைய கவனம் போயிடும். சோ அந்த அமைதியான ஆத்மா அப்படின்ற நிலையிலிருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம். உடனே என்னால தியானம் செய்ய முடியாது, என்னுடைய மனம் என்பது ஒரு நிலைப்படல அப்படின்னு நாம எந்திரிச்சிருவோம். இவை எல்லாமே முக்கியம்தான். ஆனா இப்பொழுது என்ன முக்கியம், நான் எதற்காக அமர்ந்திருக்கிறேன், நான் அமர்ந்திருப்பது வந்து நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்ற ஒரு அனுபவத்தை உருவாக்குவதற்காக நான் உட்கார்ந்திருக்கேன். இப்போ இதுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும். மற்ற எல்லாமே முக்கியம்தான், ஆனா இப்பொழுது கிடையாது. சோ நாம என்ன பண்ணணும், மற்ற எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய கவனத்திலிருந்து விலக்கிடணும். அடுத்த கட்டம் என்னன்னா, நான் அமைதியான ஆத்மா அப்படின்றத நாம பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய மனத்திரையில அதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருக்கணும். நான் அமைதியான ஆத்மான்ற எண்ணத்தை கொஞ்ச நேரம் அப்படியே அதுலயே நிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, மற்ற எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நாம கவனம் கொடுக்காததால அவையெல்லாம் போயிடும். நம்முடைய கவனம் முழுவதும் இந்த ஒரு எண்ணத்தில் இருக்கும்பொழுது, நான் அமைதியான ஆத்மா அப்படின்னு இருக்கும்பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா நாம் அந்த அமைதியை உணர ஆரம்பிப்போம். இப்போ நான் வெளியே போகிறேன், அந்த மழை வருகிறது அப்படின்றத கண்களால் பார்க்கிறேன், அந்த மழை துளிகளை நான் உணர்கிறேன். இப்பொழுது எனக்கு தெரியும், ஆம் மழை பெய்கிறது என்று.
மழை பெய்யுது அப்படின்னும் போது அதை வந்து நாம உணர முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மழை பெய்யும் போது அந்த துளிகள் பட்டு தரையெல்லாம் வந்து ஈரமாயிடுது. அந்த துளிகளை வந்து நம்ம அனுபவிக்கிறோம். அதே மாதிரி நான் அமைதியான ஆத்மா அப்படின்னும் பொழுது, அந்த அமைதியை என்னால எப்படி வந்து அனுபவபூர்வமா நான் அதை உணர முடியும்.
இப்போ நான் அமைதியான ஆத்மா அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி அதே எண்ணத்துல நம்மை நிறுத்தி வைக்கும் பொழுது ஒரு ஆழ்ந்த அமைதியை நமக்குள்ள அனுபவம் செய்வோம். இப்பவே கூட நான் அமைதியான ஆத்மா, அமைதியை பற்றி நாம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த நிமிஷமே கூட நாம அமைதியினுடைய அதிர்வலைகளை நாம உணர முடியும். சோ ஒரு எண்ணத்தை வந்து எப்படி உருவாக்குறோம்னா, முதல்ல தகவலை கேட்கிறோம், இன்ஃபர்மேஷன். அதற்கப்புறமா அதை எண்ணமாக மாற்றுகிறேன். அந்த எண்ணத்தை என்னுடைய மனதின் திரையில் ஒரு காட்சியாக பார்க்கிறேன். கொஞ்ச நேரம் அதை அப்படியே வைக்கிறேன். ஏன்னா அப்போதான் மற்ற எண்ணங்கள் எல்லாம் விலகி விடும் பொழுதுதான் அது என்னுடைய ஆழ் மனதில் போய் பதியும். அந்த பதிகிற கொஞ்ச நேரம் மற்ற எந்த எண்ணங்களுமே இல்லாத ஒரு கட்டத்துல அந்த எண்ணத்தை மட்டுமே நாம கொஞ்ச நேரம் பார்க்கும் பொழுது அதை நான் உணர ஆரம்பிக்கிறேன். அந்த உணர்வு தான் என்னுடைய அனுபவமாக மாறுகிறது. So I am peaceful being. நான் அமைதியான ஆத்மா என்பதை நானே உணர்ந்து விட்டேன். அது வந்து ஒரு நிமிடமாக இருந்தாலும் சரி, அந்த அமைதியை நாம ஒரு நிமிஷம் உணர்ந்தா கூட சரி, அது நமக்கு வெற்றி தான். ஏன்னா நாம எதை தொட்டுட்டோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த பெட்டகத்துக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷத்தை, அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை நாம தொட்டுட்டோம். இப்போ அமைதி என்பது எனக்குள்ள இருக்கு. அந்த பெட்டியை திறந்து வச்சுக்கிற அந்த கலையை வேணா நம்மால இப்ப செய்ய முடியல. கொஞ்ச நேரத்துக்கு தான் என்னால இருக்க முடிஞ்சது. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, அமைதி என்பது எனக்குள்ள இருக்கு. இப்ப ஒரு நிமிடத்துக்கு நான் அதை அனுபவம் செஞ்சேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் தியானத்துல அந்த என்னுடைய மனதை திறக்கக்கூடிய அந்த கலையை, அந்த நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டே வர முடியும். இதை எவ்வளவு சிந்திச்சா கூட அறிவு பூர்வமா தெரிஞ்சுக்கலாம், ஆனா அனுபவப்படாம நாம இதை உணர முடியாது. எப்படி இப்போ நீச்சல் அடிக்கணும், நீச்சல் குளத்துக்கு வெளியில நின்னுட்டு நாம லெக்சர் கொடுக்க முடியாது. நாம ஸ்விம்மிங் கத்துக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைய தண்ணில விழ வைக்கணும். அப்பதான் வந்து நம்மால வந்து நீச்சல் அடிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரிதான் சைக்கிளிங் கூட. எப்படின்னா சைக்கிளிங் போறோம் இல்லையா, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்வது அப்படின்றது கூட ஒரு பெரிய லெக்சரை யாரும் கொடுக்கறது இல்ல. சைக்கிள்ல உட்கார வைப்பாங்க, கொஞ்ச நேரம் பின்னாடி நின்று தள்ளுவாங்க, அதுக்கப்புறமா நாமத்தான் அதை ஓட்டணும். அதே மாதிரிதான் இந்த விஷயங்களை கூட நாம அனுபவபூர்வமாக உணரணும் அப்படின்னா, நாம் தான் அதற்கான முயற்சியை எடுக்கணும். அதற்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சு அந்த பயிற்சியை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை உணர ஆரம்பிக்கணும். இந்த பயிற்சியை வந்து நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இதை பத்தி நம்ம லெக்சர் கொடுக்க முடியாது. எப்படி அமைதியான ஆத்மா, அது சாத்தியமா இல்லையா அப்படின்னு நம்மால வந்து இதை நிரூபிக்கவோ இல்லை லெக்சர் கொடுக்கவோ முடியாது. சோ அமைதி என்பது நம்முடைய சுபாவம். நான் அமைதியானவன் அப்படின்றதை வந்து அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் நம்ம முதலியே பார்த்திருக்கோம், எண்ணம் உணர்வு இல்லையா. அந்த எண்ணத்தை உருவாக்கி அந்த எண்ணத்தை நாம் பார்க்கும் பொழுது அது என்னுடைய உணர்வாக மாறுகிறது. அந்த உணர்வை நாம் உணரும் பொழுது அது என்னுடைய அனுபவமாகவும் மாறுகிறது. அந்த அமைதியை கொஞ்ச நேரத்துக்கு தான் என்னால் அனுபவம் செய்ய முடிஞ்சது. ஆனாலும் பரவாயில்ல, அதை நான் சுவைத்து விட்டேன். இப்போ ஏதாவது ஒன்று சுவைக்கும் பொழுது அந்த முதல்ல செய்யற அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா அந்த சுவையை திரும்ப திரும்ப நினைச்சு நாம எப்ப வேணா அது எப்படி இருக்கும் அப்படின்றத நாம நினைச்சுக்கலாம். ஆனா முதல் தடவை நாம் அதை சுவைப்பது என்பதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன ஆகும்னா, என்னுடைய எண்ணம், என்னுடைய உணர்வு, அதன் பிறகு என்னுடைய அனுபவமாகவும் மாறிடும். சோ நாம கேட்டது அனுபவமா மாறணும் அப்படின்னா அதற்கு நாம சோதனை செஞ்சு பார்க்கணும், இந்த பயிற்சி செஞ்சு பார்க்கணும். அப்போ நமக்கு இதுதான் அனுபவம், இதுதான் உண்மை அப்படின்னு நமக்கு தெரியும். சோ இப்போ நான் வந்து நான் அமைதியானவன் அப்படின்ற அனுபவத்தை நாம உணரும் பொழுது அதனுடைய அடிப்படையில நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, மிகவும் சுதந்திரமாக நான் உணர ஆரம்பிப்பேன். ஏன்னா இதுவரைக்கும் அமைதிக்காக பல விஷயங்களை செஞ்சிட்டு இருந்தேன், பல இடங்களில் தேடிட்டு இருந்தேன். இப்போ நானே அமைதியானவன், அமைதி என்னுடைய இயல்பு சுபாவம், என்னிடமிருந்து அமைதியை யாரும் பறித்து கொண்டு செல்ல முடியாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச உடனே இது ஒரு பெரிய லிபரேஷன் இல்லையா, பெரிய விடுதலையான மாதிரி ஒரு ஃபீலிங். அது மட்டுமல்ல, எனக்குள்ள அமைதி என்ற குணம் இருப்பதால், எனக்குள்ள அமைதி என்பது நிரம்பி இருப்பதால், நான் எங்கே போனாலும் என்னிடமிருந்து அமைதி என்கிற அதிர்வலைகளை நான் பரப்புவேன். என்னுடைய உறவுகளில், நான் பேசுகின்ற அந்த மனிதர்களிடம் என்னிடமிருந்து அமைதி என்கிற சக்தியை நான் நிச்சயமாக அடுத்தவர்களுக்கும் கொடுப்பேன்.
முதல்ல அறிவு பூர்வமா நான் ஒரு அமைதியான ஆத்மான்னு நான் நம்பி அதை உணரும் பொழுதுதான் ஆட்டோமேட்டிக்கா வந்து அமைதியான ஆத்மா அப்படின்னு அனுபவ பூர்வமாவும் நான் உணர ஆரம்பிச்சிடுறேன். ரொம்ப தெளிவா விளக்கி சொன்னீங்க சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
நான் யார் அப்படின்ற கேள்விக்கு நம்ம எல்லாருமே வந்து விடையை தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஒரு அமைதியான அன்பான ஆத்மா அப்படின்ற ஒரு எண்ணத்தை முதல்ல நம்ம உருவாக்கணும். இத கேட்ட உடனே நான் அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டு அதன்பின் என்னுடைய எண்ணத்துல வேற தேவையில்லாத நினைவுகளை வந்து நீக்கிட்டு நான் ஒரு அமைதியான அன்பான ஆத்மா அப்படின்ற எண்ணத்தை மட்டுமே ஒரு நிமிஷம் நான் அதை நிறுத்தி வச்சாலும் போதும், என்னுடைய அடுத்த கட்டம் அப்படின்றது ரொம்ப சுலபமா மாறிவிடும். நான் ஒரு அமைதியான அன்பான ஆத்மா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள நிலைத்து இருந்தால் பின்பு நான் ஒரு அமைதியான அன்பான ஆத்மா அப்படின்ற ஒரு அனுபவம் எனக்குள்ள என்றுமே நிலைத்து விடும் என்பதுதான் உண்மை. உங்களுக்குள்ள ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்ல கேள்விகள் இருந்தாலோ எங்களை தொலைபேசி மூலமாவோ அல்லது இமெயில் மூலமாவோ நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது விடை பெறுகிறோம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி